நம்மளுடைய வினாவிடை போதகம் மனம் திரும்புதலுக்கு ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவி தன்னோடு பாவத்தினுடைய மெய்யான உணர்வோடும் பாவத்துக்காக துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து தேவன் கிறிஸ்துக்குள் தனக்கு அளித்திருக்கிற கிருபையை புரிந்து கொண்டு நன்றாய் புரிந்து கொண்டு பாவத்திலிருந்து தேவன் பக்கம் கீழ்ப்படுதலை முழு நோக்கமாக கொண்டு திரும்பும் இவர்தான் மனம் திரும்புதல். ரொம்ப அருமையான விளக்கம், எல்லாமே உள்ளடக்கி இது இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு நாலு வரியிலேயே உள்ள அழகாக சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். இந்த சங்கீதம் 19 அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய பாவமான இதயத்தின் ஆழத்தை உணர்ந்து பாவத்தின் மெய்யான உணர்வு துக்கம் பாவத்தை வெறுத்து தன் புலைவுகளை உணரத்தக்கவன் யார் அன்னு, ஐயோ இவ்வளோ பெரிய பாவி நான், அளவிட முடியாத பாவி நான் அப்படின்ற அளவுக்கு அவர் கதறி உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளமாக அடுத்ததாக என்ன செய்கிறார், அவர் தேவன் பக்கம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கையிடுறார். அந்த அறிக்கையை ரெண்டு விதத்தில் அவர் பிரிக்கிறார். 12b மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும், ஐயா எனக்கு தெரியாத செஞ்சு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவங்களுக்கு, அந்த ரகசிய பாவங்களுடைய ஆபத்து என்னன்னு போன வாரம் பார்த்தோம். அந்த ரகசிய பாவங்களுடைய ஆபத்து வந்து மகாபெரிய ஆபத்து வந்து அது எங்கே கொண்டு போவோம்னா அடுத்த பாவ நிலைமைக்கு கொண்டு போவோம். அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், துணிகரமான பாவங்களுடைய ஆபத்து என்ன பாருங்களேன். அதான் 13 அவருடைய 2 வருகிறது. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் முதலாவது, 2 துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இந்த ஜபம் நம்மளுடைய ஜபம் ஆக வேண்டும் என்றால் நம்ம ஒரு 3 தலைப்பில் இதை சிந்திப்போம். அதை ஆக்கி கொள்ளுகிற வண்ணத்தில் துணிகரமான பாவம்னா என்னங்க அவர் சொல்கிறார், துணிகரமான பாவம் அதுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும், நன்றாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஒன்று செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 இந்த துணிகர பாவங்களுடைய ஒரு அகோரம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்ட புரிஞ்சுக்கிற நாம் மனசாட்சி அழுத்தப்பட்டு நம்ம தாவிதோடு சேர்ந்துக்கிட்டு அவர் கதற மாதிரி துணிகரமான பாங்கவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும், அதுதான் நம்முடைய ஜபமாக இருக்கணும் இந்த மாலை வேளையில். எல்லா பாவங்களும் பாவங்கள் தான், எல்லா பாவங்கள்லாம் நம்மளை நரகத்தில் தள்ளும், நம்மளை ஆக்கினைக்குள்ளே தீர்க்கோன்னு சொல்லிட்டு எல்லா பாவங்கள் ஒன்று நம்ம நினச்சிடக்கூடாது இல்லைங்களா. பாவங்களில் அளவுகள் உண்டு. சில பேர் ப்ராக்டிஸாக தொடர்ந்து தேவனுடைய கோபம் இன்னும் வரலையேன்னு சொல்லிக்கிட்டு அதில் பெருமைப்பட்டு போய் கடன் ஏன்னா ஒரு கடினப்பட்டு போய் தொடர்ந்து அதை செய்து செய்து என்ன தான் நடக்குது பாப்போன்ற அளவுக்கு தேவனுக்கே சவால் விடுற மாதிரி தங்கள் இருதயத்தை ஒரு இரும்பு முகமாக பெருமையில் அகந்தையில் தேவனையே சவால் கேட்குற மாதிரி தொடர்ந்து செய்கிற துணிகரம் அகங்காரம் இல்லைங்களா, துணிகரம்னு இல்லைங்களா என்ன துணிகரம் உனக்கு, அந்த மாதிரி பாவங்கள் இருக்கிறது. பாவங்களையே பிரதான பாவங்கள், பாவங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுத்தோன்னா 1 தேவனையும் பரலோகத்தையும் மிகவும் கோபம் மூட்டக்கூடிய பாவங்கள் என்ன, அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவங்கள், உச்சக்கட்ட பாவங்கள். அந்த பாவங்கள் தேவனுக்கு எவ்வளோ கோபம் ஊட்டக்கூடியது, எவ்வளோ பயங்கரமானது என்றால் பழையற்பாடில் எல்லா பாவத்துக்கும் பாவ நிவாரணை பலியாக ஏற்படுத்தின ஆண்டவர் ஒரே ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறார், ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஒரு விதி விலக்கு போட்டிருக்கிறார். என்ன என்ன ஆகமோ 15:30 பார்த்தீங்கன்னா துணிகரமாய் பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு பாவ பரிகாரம் இல்லை, நோ அட்டோன்மெண்ட். படித்து பாருங்களேன், துணிகரமாய் பாவம் செய்கிறவங்களுக்கு எந்த பலியும் கொடுக்க வேண்டிய அவசியம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது மன்னிக்கப்படாத பாவம்ன்ற மாதிரி. அப்படி செய்கிறவர்கள் என் ஜனங்கள்லேருந்து அறுக்கப்பட வேண்டும். பழையர் பாடல அப்படி ஒரு ரூலை போட்டிருக்கிறதே நமக்கு காட்டணும், துணிகரமான பாவங்கள் எவ்வளோ பயங்கரமாக ஆண்டவர் கோபம் முட்டுது, எவ்வளோ பயங்கரமாக அவர் இறக்கமுள்ள மன்னிக்கிற தேவன், மன்னிக்க பெருத்துள்ள தேவன் துணிகரமான பாவங்களை பழையர் பாடலை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கு பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தலை. புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லையற்ற தியாக பலி, அதனுடைய எல்லையற்ற மதிப்பும் மகத்துவம் எவ்வளோ பெருசுனா, உண்மை தான் துணிகரமான பாவங்களையும் பாவ நிவர்த்தி செய்கிறது. ஆனால் ஒருவேளை நீங்கள் முன்னையாக மனம் திரும்பினா செய்யலாம். ஆனால் செஞ்சாலும் ஒரு விசுவாசியாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாபெரும் வேதனைகளை அது ஏற்படுத்தி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தேவனுடைய தண்டனைகளை அந்த பாவங்கள் கொண்டு வருகிறது. பாருங்களா, துணிகர பாவங்கள்னா நினச்சி நடுங்கணுங்க. நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கலாம் நாம், ஆனால் நாம் தொடர்ந்து துணிகரமான பாவங்களில் போயிட்டு இருந்தோம்னா, அந்த துணிகர பாவங்கள் தொடர்ந்து நம்மளை எங்கே கொண்டு போவோம்னா, ஒரு லைன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்கிற பாவத்துக்கிட்டேயே நம்மளை கொண்டு போய், மன்னிக்க முடியாத பாவத்துக்கு நம்மளை கொண்டு போய், வேதமோ நம்முடைய விசுவாச அறிக்கையும் சொல்லுது ஒரு பாவத்துக்கு ஜபமே பண்ணாதீங்க, ஏன்னா அதுக்கு மன்னிப்பு இல்லை, மரணத்துக்கு எதுவான பாவம், அந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, அந்த ஏன் பண்ணக்கூடாது ஜபம், அது கேஸ் ஓவர், அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஒரு மனுஷன் ஒருவேளை பாவம் மன்னிக்காம துணிகர பாவங்களை செய்து மறித்தானா, நரகத்தில் அவனுக்கு ஆக்கினை தேவ கோபாக்கினை ரெண்டு மடங்கு வந்து சேரும். ரொம்ப பயங்கர துணிகரமான பாவம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். துணிகர பாவம் பாருங்க, ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்க்கணும். பாவத்தின் உருவங்களை நம்ம பார்த்து புரிஞ்சுக்க பார்க்கணும். இது உதாரணங்களோடு நான் புரிய வைக்க பார்க்குறேன். பாவத்தை பொதுவாக மூணு விதங்களில் பிரிக்கலாம். மூணு விதமான பாவங்கள், அறியாமையின் பாவங்கள், பலவீனங்கள் பாவங்கள், பலவீனத்தினால் வந்த பாவங்கள், அடுத்தது இந்த பயங்கரமான துணிகர பாவங்கள். இந்த பிரிவினை வந்து மனுஷனுடைய உள்ளத்தில் எந்த குணாதிசயத்திலேருந்து எந்த தன்மையிலிருந்து புறப்பட்டுச்சு, எந்த தன்மை பிரதானமாக அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்றதை பொறுத்து தான் இது மூணு பிரிக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மூணு என்ன சொல்கிறது ஆற்றல், ஒரு ஃபேக்கல்டிஸ் வாங்க இங்கிலீஷில், மனித ஆத்மாக்கு மூணு ஃபேக்கல்டிஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. என்ன, நம்முடைய சிந்தனை, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய புரிதல், அந்த புரிதலுக்கு ஒரு உணர்ச்சி இல்லைங்களா, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய மைண்ட், ஹார்ட், வில்லுன்னுவோம், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று, நம்முடைய உணர்ச்சிகள் ஒன்று, நம்முடைய சித்தம் ஒரு மூணு. ஒரு பாவம் செய்யப்பட்டால் இந்த மூணுலேருந்து தான் அந்த பாவம் வந்திருக்கணும். எதுலேருந்து வந்துச்சுன்றதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மூணு பங்காக போடலாம். யோசிச்சு பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் குறைவாக இருந்து, புரிதலில் அவ்வளோ சத்தியம் தெரியாமல், இது தப்புன்னு தெரியாமல், ஒரு ராங்கு, இது மோசம்னு தெரியாமல், சத்திய அறிவு அவ்வளோ இல்லாமல், அண்டர்ஸ்டாண்டிங்கின் குறைவால் வந்த பாவத்துக்கு பேர் என்ன, அறியாமல் செய்த பாவம். புரியுதுங்களா? அடுத்ததாக உணர்ச்சியின் குளறுபாடி, உணர்ச்சியின் குறைவு. அப்படின்னா என்ன, உணர்ச்சி ஸ்ட்ராங்காக இல்லாமல் சில நேரங்களில் பயத்தினால, சில இச்சைகள்னால இல்லைங்களா, சில நேரங்களில் சோதனையின் வல்லமையில் மாட்டிக்கும் போது என்ன ஆகுது, நல்லா சத்தியம் தெரியும் இது தப்புன்னு தெரியும், இது தப்பு சோதனைன்னு தெரிஞ்சாலும், ஆனால் உணர்ச்சியின் வல்லமையில் நாம் சிக்கி கொண்டதுனால் அந்த உணர்ச்சி நம்முடைய நம்ம கண்ணை குருடாக்கி, நம்முடைய சிந்தனை நம்முடைய அறிவை மேற்கொண்டு பயத்தில் கோபத்தில் இச்சையில் ஆத்திரத்தில் நம்மளை உணர்ச்சியின் கோளாறால் செய்ய வைக்கிற பாவத்துக்கு பேர் பலவீன பாவம், பலவீனத்தினால் வந்த பாவம். பாருங்களேன், அறியாமையின் பாவம், பலவீன பாவம், இது ரெண்டு பார்த்துட்டோம். இது ரெண்டும் பாவங்கள் தான், இது ரெண்டுக்கும் குறைவில்லை, இது மனம் திரும்பணும். ஆனால் மூணாவது வகையான பாவம் ரொம்ப பயங்கரமானது. நல்லா தெரியும் சத்தியம், சத்தியம் அறிவு அறியாமையினால இல்லை, நல்லா சத்திய அறிவு தெரியும், இது தப்புன்னு தெரியும். அது மாத்திரம் இல்லை, எந்த சோதனையும் என்னை தாக்கி உடனே உணர்ச்சி பசப்பட்டு ஆத்திரத்தில் செய்யறதில்லை, நல்லா தப்புன்னு தெரிஞ்சு நிதானமாக திட்டமிட்டு சத்தியத்துக்கும் அறிவுக்கும் திட்டத்தோடு ஆலோசனை பண்ணி செய்கிற பாவத்துக்கு பேர் தான் துணிகரமான பாவம். அறியாமைனால இல்லை, சடனாக ஒரு சோதனை வந்துட்டதுனால உணர்ச்சியில் ஆத்திரப்பட்டு செய்கிறதுனால, திட்டமிட்டு நிதானமாக அதனோட குற்றத்தை எது மேலே போடணும், உணர்ச்சியில் இல்லை அறிவில் இல்லை மாறுபாடாக இருக்கிற சித்தத்தின் மேலே போடணும். ஏன்னா அந்த சித்தம் திட்டமிட்டு தீர்மானமாக அடம் பிடிச்சி நான் இதை செஞ்சே செய்வேன்னு திட்டம் பண்ணி அந்த சித்தமே அந்த அளவுக்கு அதில் பெண்டாக இருக்கிறதுனால, மாறுபா இருக்கிறதுனால, அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவம். என்ன பாஸ்டர் என்னென்னவோ சொல்கிறீங்களே தலை சுத்துதே அப்படின்றவங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். இது மூணுக்கும் ஒரு உதாரணம் பைபிளில் கொடுக்குறேன். துணிகரமான பாவம் யார் செஞ்சிருக்கு? இது முதல்ல அறியாமையின் பாவம். யாருக்கு உதாரணம் கொடுக்கலாம்? பவுல எடுத்துக்கலாம். பவுல் ஆண்டவர் அறியாதவருக்கு முன்பதாக சபையை துன்பப்படுத்தினார். மாடி அவருடைய செஞ்ச பாவம் பெருசு தான், அதனோட அளவு பார்த்தா பயங்கரம் தான். கிறிஸ்தவர்களை கொலை செய்து, நிரபராதிகளை கொலை செய்து சபையை துன்பப்படுத்தி எவ்வளோ பயங்கர கொடுமை கொடுத்தாரு. அவ்வளோ கொடுமையாக செஞ்சுருந்தாலும் அது வந்து ஒரு அறியாமையின் பாவம்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய அறிவில் குறை இருந்ததுனால, சத்தியத்தை வேத அறிவு சரியாக தெரியாததுனால, கிறிஸ்தவ சத்தியம் மேசியா பற்றி சத்தியம் அறியாத சரியான அறிவு இல்லாததுனால, அவர் அறிவில் குறைவு இருந்ததுனால அவரே சொல்கிறாரு, நான் அறியாமையில் அதை செய்தேன். ஆனால் அதுக்கு ரொம்ப பயங்கரமாக வாழ்க்கையெல்லாம் மனம் திரும்பினார். அது அறியாமல் செய்த பாவம் தான், ஆனால் திரும்பணும், அதுக்கு மனம் திரும்புதல். அடுத்த பாவம் என்ன? பலவீனத்தில் செஞ்ச பாவம்னா பேதுருவுடைய மறுதளிப்பை நம்ம சொல்லலாம். பேதுரு வந்து ஆண்டவர் தெரியலன்னு நம்ம சொல்ல முடியாது, சுவிசேஷம் தெரியாது, சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. பவுல் மாதிரி இவர் சொல்ல முடியாது, எல்லாம் தெரிஞ்சாலும் அவர் அறியாமல் இல்லை. அதே நேரத்தில் அவர் துணிகரமாக திட்டமிட்டு செஞ்சார்னு சொல்ல முடியாது. அவருடைய ஃபால்ட்டு பிரச்சனை என்ன? அவருடைய சித்தம் என்னன்னா, நான் செத்தாலும் ஆண்டவரோடு சாவேன்னு உறுதியாக இருந்த மனுஷன். ஆனால் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டதுனால், எவ்வளோ உறுதியாக திட்டத்தோடு அவர் ஆண்டவர்கிட்ட இந்த விலகி போகணுன்ற பிளான் திட்டம் அதெல்லாம் யூதாஸ் மாதிரி அவர் பிளான் பண்ணலை. ஒரு அடம் பிடிச்ச சித்தம்லாம் இருக்கலை. சாகனோடு முடிவு இருந்தவர் திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலை வந்து, ஒரு சோதனை வந்து, கிறிஸ்துவோடு நீ இருந்தாயான்னு திருப்பி திருப்பி ஊரெல்லாம் அந்த சுற்றி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவருடைய உணர்ச்சி, பய உணர்ச்சி, மனித பயம், தனக்கு இருந்த அறிவின் மேலே அறிவை மேற்கொண்டு, சத்திய அறிவை மேற்கொண்டு, தனக்கு இருந்த இயேசு மேலே இருந்த உறுதியையும் மேற்கொண்டு, கிறிஸ்துவை மூணு தடவும் அந்த உணர்ச்சினால் மறுதளித்து விட்டார். பிரச்சனை அந்த உணர்ச்சியில். ஆனால் எவ்வளோ பெருசாக விழுந்தார், அதுக்கு தான் மனம் கசந்து அழுதார். திடீர்னு வந்த பய உணர்ச்சி அவரை ஆட்கொண்டு எல்லாத்தையும் அமிழ்த்தி விட்டதுனால் அவர் விழுந்து போனார். அது ஒரு பலவீனமான பாவம் இல்லைங்களா? ஆனால் அறியாமையின் பாவம் பொழுது, பலவீனமான பாவம் பேதுரு, துணிகரமான பாவத்துக்கு உதாரணம் எங்கே பார்க்கறது? யூதாஸ் சொல்லலாம், துணிகரமாக பாவம், சத்தியம்லாம் தெரிஞ்சிருந்தோம், எல்லா இயேசுவோடு இருந்தோம், திட்டமிட்டு இயேசுவை காட்டி கொடுக்க திட்டம் பண்ணான் இல்லைங்களா? திட்டமிட்டு பண்ணது. இன்னும் அது யூதாஸ் அப்புறம் பார்க்கலாம். தாவீது எடுத்துக்கங்க. இதே இவர் தானே ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய வேசித்தனத்தை கொலை என்ன சொல்கிறது? பவுலை விட பேதுருவை விட செஞ்ச பெரிய பாவம் இது. ஏன் பெரிய பாவம்? ஆண்டவர் ஏன் அவருக்கு அவ்வளோ தண்டனை கொடுத்தாருன்றது இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா தாவீதுடைய பாவம், அவருக்கு ஒரு வேளை பார்க்குறாரு ஒரு பெண்ணை பார்த்து, அது இன்னொருத்தனுடைய மனைவின்னு தெரியும், தேவனுடைய பிரபானம் சொல்லுதே, இன்னும் பரனுடைய மனைவியை இச்சிக்காத இருப்பாயாகனு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வேளை நம்ம சொல்லலாம், அவருடைய இச்சை அவரை மேற்கொண்டு சத்தியத்தை அமுக்கி போட்டு உறுதியாக அமுக்கி போட்டுருச்சின்னு ஓகே, அதை ஒத்துக்கலாம். ஆனால் அவருடைய பாவத்தை மறைப்பதற்கு திட்டமிட்டு ஞானத்தோடு, ஞானம் இல்லை குருட்டு ஞானத்தோடு, தவறான எண்ணத்தோடு உராய அவர் பெட்சிபாவுடைய புருஷனை கொள்றதுக்கு திட்டம் பண்ணாரே, அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? அது உச்சக்கட்ட பாவம் இல்லையா? அது பயங்கர கருப்பான பாவம். தேவன் கொலை செய்யாது இருப்பாயாகன்னு சொன்ன தேவனுடைய கற்பனை அவருக்கு முன்னாடி கத்துது, மனசாட்சி தேவனுடைய சத்தம் கத்துது. நீ பேசித்தனம் பண்ணிட்ட, பிறனுடைய மனைவியோடு உறவு வச்சுட்ட அப்படின்னு உடனே அவர் அறியாமையில் செஞ்சேன்னே சொல்ல முடியாதே. அது மாத்திரம் பலவீனத்தில் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஏன் ஒரு வாட்டி பலவீனத்தில் செஞ்சுட்ட வேசித்தனத்தை ஒத்துக்கலாம், ஆனால் அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒன்னில் ரெண்டில் புருஷனை வர வைக்கிற, என்னென்ன அனுப்புகிற, என்னென்ன அனுப்புகிற, ஒரு ஒரு கோபத்தில் திடீர்னு கோபம் வந்து அவன் மேலே கொலை செஞ்சிட்டேன்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அது. அரசியல் ராஜ தந்திரமோடு அவனை போரில் முன்னாடி நிற்கவே அதனால சில பேர் சோல்ஜர்ஸாக இறந்தாங்க. திட்டமிட்டு உன்னுடைய அசுத்தத்தை மறைப்பதற்கு செய்த பாவம். நே உனக்கு போதுமான நேரம் இருந்துச்சு, உனக்குள்ளேயே ஆலோசனை பண்ண இருந்துச்சு, நீ தீர்மானித்து திட்டமிட்டு என்னதான் விளைவுகள் வந்தாலும் இதை நான் செய்தே செய்வேன் அப்படின்னு உறுதியாக செட்டில்டு தீர்மான சித்தத்தோடு செய்த பாவம், அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவம். துணிகரமான பாவம் உங்களுக்கு சொல்லணுமா? அந்த பாவத்தினால் அவர் வாழ்க்கையில் வந்த விளைவுகள் என்னன்னு விசுவாசித்தான், தெரிந்து கொள்ள தேவனுடைய புள்ளத்தான், தேவனுக்கேற்ற இருதயத்துக்குள்ள மனுஷன் தான். ஏன்னா இப்படி 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 மேலே மேலே போய் உச்சக்கட்டத்தில் போன மனுஷன் உடனடியாக ஒரு நாள்லேயே புள்ள இறந்து போச்சு. புள்ள இறந்து போய் முழு குடும்பமும் சின்ன பின்னம் ஆச்சு. குடும்பத்துக்குள்ளேயே அசிங்கம் நடக்குது. தன்னுடைய சொந்த மகனே தனக்கு விரோதமாக எழும்பி வெப்பாட்டிகளோடு உறவு வைக்கிறதும் கொலையும் பாடி ராஜ்யத்தை இழந்து அவமானமாக நடந்து போய் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுருச்சு தாவீதுடைய வாழ்க்கையில். அதெல்லாம் உணர்ந்து அனுபவபூர்வமாக ஆண்டவரே ஒரு ஒரு துணிகரம் பாவம்தான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஆயிடுச்சு, என்ன செய்யுது? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு இது ரெண்டு குணங்க மறக்காதீங்க. எல்லா சத்தியம் அறிஞ்சோம், தேவனுடைய விதம் அறிஞ்சோம், பிரமாணத்தை அறிஞ்சோம், தப்புன்னு அறிஞ்சோம், தீர்மானத்தோடு திட்டமிட்டு இந்த சோதனையின் வல்லமையினால் தாக்கப்படாமல் திட்டமிட்டு செய்யறது. தெரியும், எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், ஆண்டவர் இது தப்புன்னு சொல்கிறார், இதனோட விளைவுகள் தெரியும், மனசாட்சி பிரகாசிப்பிக்க மனசாட்சி உள்ளுக்குள்ள சத்தம் நம்மளை எச்சரிக்குது, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு. அது நேர்முகமாக அது பல்லுக்கு முன்னாடியே போய் செய்யறதுக்கு, அதுக்கு பார்த்தா பிராண்ட், அது ஒரு ஸ்பெஷல் பிராண்ட், அது அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவம். துணிகரமான பாவம் சத்தம் போட்டு மனசாட்சி சொல்லுது, ஆனாலும் அது பேச்சு கேட்கறதில்ல. எவ்வளோ பயங்கரம் அந்த பாவம் உங்களுக்கு தெரியுதுங்களா? எவ்வளோ ஜெபிக்கணும் நம்ம. ஆண்டவர் வந்து வேதத்தில் சத்தியத்தில் வெறும் நம்ம மனசாட்சி சொல்கிறது இல்லை, வீட்டில் சொல்லலாம், பிள்ளைங்கள் பேரண்ட்ஸ் சொல்லலாம், செய்யாதப்பா செய்யாதப்பான்னு சகோதரங்க பாஸ்டர் நான் வார்ன் பண்ணுறோம், ஜனங்கள்லாம் நம்மளை வார்ன் பண்ண, ஆனாலும் செய்வேன். பராமரிப்பில் ஆண்டவர் கூட சில நேரங்களில் வியாதியை கொண்டு வரலாம், உபத்திரவத்தை கொண்டு திருப்பி திருப்பி இதை செய்யக்கூடாது நீ மாறணும்னு சொல்லலாம், இல்லை ஆனாலும் செய்வேன். அது ரொம்ப பயங்கரம் இல்லைங்களா? அது முதல்ல சத்தியத்துக்கு விரோதமாக தப்புன்னு தெரிஞ்சோம், அதை திட்டமிட்டு ஆலோசனையோடு செய்கிறது. சில பேருக்கு ஷார்ட் டெம்பர், கோவம் வந்துடும் சுடு சுடுன்னு, ஆனால் அவசரத்தில் ஒரு வார்த்தை பேசின பிறகு அப்புறம் அடுத்த நிமிஷமே ஐயோ நான் பேசியிருக்கக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே மனசாட்சி சொல்லுது, அது சரி பண்ணிக்கிட்டா நல்லது இல்லைங்களா? ஷார்ட் டெம்பர் ராங்கு தான், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அது கோபம் தப்புன்னு உணர்ந்து நீங்கள் மனம் திரும்புகிறீங்களோ சீக்கிரம் மனம் திரும்பி அதை சரி பண்ணிக்கிட்டா தான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுது. ஏன்னா அந்த குணம் உன்னுடைய துர்குணமாக மாறிடும் உட்டின்னா. சீக்கிரம் வந்துடும், எனக்கு இது ஒரு வீக்னஸ் இருக்குங்க, ஆனால் உடனே நான் மனம் திரும்பிடுறேன்னா திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன தருவார்னா பொறுமையின் கிருபையை அதிகம் கொடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் காலங்களில் ரொம்ப நல்லா சரியாகிற மாதிரி பார்த்துக்குவார். ஆனால் அதை வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே கோபத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் திட்டங்களையும் போட்டுக்கிட்டு இவங்களை எப்படி காட் பண்ணலான்னும் போது தான் அது துணிகரமான பாவங்களுக்கு வழிவகுக்குது பாருங்களா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவமும். சில பேருக்கு இச்சை வந்து திடீர்னு வந்துடலாம், நமக்கு எல்லாருக்குமே சில இது காட்சிகளை பார்க்கும்போது திடீர்னு மனசில் வருது. ஆனால் சில பேருக்கு இச்சை குடி வரும்போதே மாலை போட்டு வர வைப்பாங்க, வாங்க வாங்கன்னு வரவேற்று அது உள்ளுக்குள்ள அதுக்கு முதல் இடம் கொடுத்து அதை பொத்தி வளர்த்து அதை நல்லா அனல் மூட்டி பயங்கரமாக ஆண்டவர் செய்யாதனாலும் அதை துணிகரமாக செய்யறது. அது ரொம்ப பயங்கரம், அதுதான் துணிகரமாக போயிடுற பாவத்துக்கு வழிவகுக்கிறது. ஒரு சுழல் காட்டில் மாட்டிக்கிட்டோம், சோதனையின் சுழலில் மாட்டிக்கிட்டோம், அது சில நேரத்தில் செஞ்சிடலாம். ஆனால் உட்காந்து திட்டமிட்டு நீண்ட வாரங்கள் நீண்ட கால நாட்கள் திட்டமிட்டு செய்கிறது வந்து அது நேராக பிசாசின் பிள்ளைகளுடைய குணம். பிசாசு தான் அப்படி ஸ்கீம் பண்ணி திட்டமிட்டு கடவுளுடைய பிள்ளைகள் வந்து திடீர்னு உளுந்துருவாங்க, ஏன்னா பழைய இயற்கை இருக்கிறதுனால. ஆனால் திட்டமிட்டு பயங்கரமாக டயபாலிக்கலாக சாத்தா மாதிரி தந்திரமாக செய்கிறனா அப்பா கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு. அதுக்கு பேர் தான் துணிகரமான பாவம். என்னங்க அந்த மாதிரி பாவத்தில் பெரிய பிரச்சனை? சத்தியத்துக்கு விரோதமாக துணிகரமாக செஞ்சுட்டு போனோன்னா என்ன? தாவீது சொல்கிறார் நூறுக்கணக்கான ஆபத்துகள் அதில் இருக்குது. ரெண்டு ஆபத்தை எடுத்து வைக்கிறார். முதல் ஆபத்து பாருங்களேன், துணிகரமான பாவம் என்ன? துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், ஏன் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஓட்டாதிரும். முதல் ஆபத்து என்ன தெரியுமா? துணிகரமான பாவம் பயங்கரமானது. ஏன்னா அடம் பிடிச்ச சித்தத்தோடு, கோணலான சித்தத்தோடு தேவனுடைய சத்தியம் சொல்லுது தப்பு, வெளிச்சம் சொல்லுது, மனஸ் பிரகாசிப்பிக்கப்பட்ட மனசாட்சி சொல்லுது, உன் மனசாட்சி சொல்லுது அது தப்புன்னு. ஆனால் தீர்மானமாக உறுதியோடு வாய் ஆர்வத்தோடு மனசாட்சியின் கட்டுப்பாடெல்லாம் மிஞ்சி தேவனுடைய ஆவி உன்னோடு போராடுது, அதையும் காலில் உதச்சி ஆண்டவருக்கு விரோதமாக நான் செஞ்சே செய்வேன்றது கடவுளுடைய கண்களுக்கு மகா கோபத்தை வரவிக்கிற பாவம். அந்த பாவத்துக்கு அவர் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? அவர் கொடுக்குற தண்டனையிலே பெரிய தண்டனை இந்த உலகத்தில். என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்குற தண்டனையிலே பெருசுது, உன் பாவத்தின் விளைவுக்கே உன்னை விட்டு விடுகிறேன், அதை உன்னை ஆண்டு கொள்ளும்படிக்கு நான் உன்னை கொடுத்துட்றேன். ரோமர் ஒன்றில் போட்டிருக்கிற மாதிரி கடவுள் கொடுக்குற பெரிய தண்டனை. நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி அந்த பாவம் முற்றிலுமாக நம்மளை ஆண்டு கொள்ளும்படிக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்றார். அதான் அந்த துணிகரமான பாவங்களுக்கும் அது அடி என்னை காட்டுக்கொள்ள, ஏன் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதியோ. ஏன்னா ஆண்டு கொள்ள விட்டுருவீங்க, நீங்கள் துணிகரமான பாவங்களை செஞ்சனா ஆண்டு கொள்ள விட்டுருவீங்க கம்ப்ளீட்டாக. அதை என்னை எடுத்துக்கிச்சுன்னா ரோமர் ஒன்றில் போடலியா, இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், இழிவான காரியங்களை தங்களுடைய சரீரங்களையும் ஆத்மாங்களையோ வாழ்க்கையிலையோ நேரங்களையும் என்ன வாழ்கிற ஏது வாழ்கிறோன்னா அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்றார். அம்மாடி நம்மளை செஞ்சிருவாரு. எத்தனை உதாரணங்கள் உலகத்தில், எத்தனை உதாரணங்கள் சபைகளில், ஆண்டவரை விட்டுருவேன், சபையை விட்டுருவேன், வேசித்தனத்தை விட மாட்டேன், குடியை விட மாட்டேன், பொருளாசையை விட மாட்டேன், உலக பண ஆசையை விட மாட்டேன். எத்தனை பேர் அழியிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. இது இது ஆபத்து புரிஞ்சுக்கங்க. சித்த சின்ன பாவங்கள் இருக்கு, ரகசிய பாவங்கள், அறியாமை, பலவீன பாவங்கள் வந்து அது நம்மளை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போயிடாது. அது ரொம்ப நாள் ஆகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்முடைய நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். அது அது பல நாட்கள் பல வருஷங்கள் தேவை இதுக்குன்னு. அந்த ரொம்ப மைல் போகணும். ஆனால் துணிகரமான பாவத்தினுடைய தாக்குதல் வல்லமை, அதனோட ஆக்ரோஷம், அதனோட அதை நம்மளை ஆட்கொள்ளுகிற வேகம் ரொம்ப பெருசு. அது ஒரு பாவம் போதும். தாவீது வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிருச்சு பாருங்க. ஒரு பாவம், ஒன்று ரெண்டு மூணுன்னு பாவம் போது அது என்ன பண்ணுது? வேகமாக நம்முடைய ஆவியை பலவீனப்படுத்தி நம்முடைய மாம்சத்துக்கு எஞ்சி இருக்கிற பாவத்துக்கு பயங்கரமான வல்லமையை கொடுத்துட்டு நம்முடைய சித்தத்தை முற்றிலுமாக ஆட்கொண்டு கம்ப்ளீட்டாக நம்மளை ஆளை செய்திடும். ஆழம் சின்ன பாவங்களுக்கு ஒருவேளை 15-20 வருஷம் எடுக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு பாவத்தில் 1000 மைலு போகணும். ஆனால் இந்த பாவம் 3-4-5-6 மாதத்துலேயே, அதாவது இதுக்கு 6 மாதம் தான், கம்ப்ளீட்டாக நம்மளை ஆளில் ஸ்டார்ட் பண்ணிடும். நம்முடைய சித்தம் உணர்ச்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணால் கடவுள் விட்டுட்டார்னா அப்படித்தான் போதும். 3-6 மாதம் போதும், பயங்கரமாக நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்களேன், அது சின்னதுதான் செயலாக ஆரம்பிக்குது. செயல் இன்பமான செயலாக மாறுது. அந்த இன்பம் புது செயல்களுக்கு வருது, புது செயல், மறுபடியும் செய்யக்கூடிய செயல், அதில் இன்பத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய இன்பம், அது பழக்கமாக குணமாக நம்மில் ஒரு ரெண்டாவது இயற்கையாக மாறி நம்ம இருதயத்தில் கொடுக்கக்கூடாத போகக்கூடாத இடத்துக்கு போய் கடவுள் இருக்கக்கூடிய சிங்காசனத்தை நம்ம இருதயத்தில் பிடிச்சிக்கிட்டு நம்மளை ஆள ஆரம்பிக்கும். அதன் மேலே நாம் வச்சிருக்கிற நம்மளை அன்பு காட்டணும்னு கேட்கும். நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆன்மோடு முழு பலத்தோடு அதை அன்பு செய்யணும்னு கேட்கும். நான் கடவுளிடம் பிடிக்கிற வரைக்கும் அது விடாது. அது பிடிச்சிருச்சுன்னா நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா கிருபையும் வெளியே தள்ளி எல்லா விதமான பலவிதமான தீமைகளை பாவங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து அதுக்கெல்லாம் கும்பிடு போட நம்மளை கேட்கும். எதுக்குமே அஞ்ச மாட்டோம். நம்ம பேர் போனாலும் பரவாயில்ல, ஊர் பேர் நம்மளை யார் நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம பணம் சொத்து பணம் போனாலும் பரவாயில்ல, உடம்பு போனாலும் தூக்கம் போனாலும் வாழ்க்கை போனாலும் தீர்க்க முடியாத இழப்புகள் நம்ம காலத்துக்கும் நித்தியத்துக்கும் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அது ஆளணும், அதுக்கு நான் ஆராதனை செய்யணும். அது என்ன ஆண்டுக்குச்சுன்னா போதும், போச்சு. அதுக்கு நான் சேவை செய்யாமல் அதனோட சேவையில் அழியிற வரைக்கும் அது என்னை விடாது. துணிகரமான பாவங்கள்ல இருந்து என்னை காத்து கொள்ளும் அடியேனை அதை ஆண்டு கொள்ள ஒட்டாதியும். அம்மாடி பாவம் நம்மளை ஆண்டுச்சுன்னா என்னங்க சொல்றது, என்ன சொல்றது? அடுத்ததாக என்ன அப்படி ஆச்சுன்னா என்ன நிலவ மனுஷனுடைய நிலைமை அடுத்தது பாருங்க என்ன போட்டிருக்கு. அது ஆண்டு கொச்சுன்னா என்னப்பா, அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கி இருப்பேன். என்னங்க பெரும் பாதகம்? உங்களுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய என்னங்க பெரும் பாதகம்? என்ன உங்க நாள் யோசிக்க முடியும் பெரும் பாதகம் நான் சொல்லவா? எப்படி சின்ன சின்ன பாவங்கள் பரிசுத்தாவிய துக்கப்படுத்துது, 10 மடங்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணுமோ 10,000 மடங்கு துணிகரமான பாவத்தை செய்யறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா துணிகரமான பாவம் பரிசுத்தாவிய துக்கப்படுத்துறது இல்ல, பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்கிற பெரும் பாதக பாவத்தையே நம்மளை செய்ய கொண்டு போயிருது. பரிசுத்தாவிக்கு பெரும் பாதகம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவிக்கு விரோதமான மன்னிப்பே இல்லாத மரணத்துக்கு ஏதுவான பாவம். பரிசேயர்களோ அந்த யூதாசோ செஞ்ச மாதிரி நீங்களும் நானும் செஞ்சிட முடியும். ஐயோ பாஸ்டர், நான்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ரிஃபார்ம் சர்ச்சில் இருக்கிற நீங்க என்ன சர்ச்சில் இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஜபத்தை செய்து இந்த பாவத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளனா என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவன் திப்ப உறுதியாக அழைக்கப்பட்டவன் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பாவத்தை காண்டி தொடர்ந்து செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பெரும் பாதகத்தை செய்து அந்த கோட்டை தாண்டி நீங்க உண்மையாவே ரட்சிக்கப்படல, ஜூடாஸ் மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்றது தான் காட்டுது. ஏன் இதை நான் சும்மா சொல்றேன்னா, இப்போ வேதம் நம்ம கட்டளை இல்லையா, புதேற்பாடில் எச்சரிக்கலையா, எப்ரேயர் 6:4 சொல்லுது, ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்து பிரகாசிப்பிக்கப்பட்டு பரிசுத்தாவியில் பங்கு பெற்று வரப்போர் தேவனுடைய வார்த்தையை நல்லத்தனத்தை ருசி பார்த்து வரப்போற வல்லமையெல்லாம் பார்த்து விழுந்து விட்டால், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க உழுவ முடியும்? உழுவ முடியுமே, விழுந்து விட்டால் சொல்றாரு அவரு, விழுந்து விட்டால். ஏன்னா அதான் துணிகரமா விழு, இதெல்லாம் ஆன பிறகும் இதுக்கெல்லாம் விரோதமா விழுந்துட்டா அவர்களை மீண்டுமாக மனம் திரும்பது கொண்டு வர்றது முடியாத காரியம். கோடை தாண்டிட்டாங்க, பரிசுத்தாவிக்கு விரோதமா மன்னிக்க முடியாத பெரும் பாதகத்தை செஞ்சிட்டாங்க. அவர்கள் மீண்டுமாக தேவ குமாரனை சிலுவையில் தாங்கள் அறிந்து அவரை வெக்கத்துக்கு உட்படுத்ததுனால் அவங்களுக்கு திருப்பி மனம் திரும்புதல்றது கிடையாது. எபிரேயர் 10:26 நாம் இங்கிலீஷில் தான் நான் எடுத்திருக்கிறேன், யாராவது தமிழில் வாசிக்கிறீங்களா? 10:26-27 நான் என்ன சொல்றது, இது புதிய ஏற்பாடில் தான் இருக்கு. சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்று மனப்பூர்வமாய் சத்தியத்துக்கு விரோதமாக திட்டமாக நாம் பாவம் செய்தோமானால் இனி நமக்கு பலி ஏதும் இல்லை. நமக்கு என்னதான் காத்திருக்கு? பயங்கரமான நியாய தீர்ப்பு பாடி ரெட்டிப்பாக வருகிற தேவ கோபாக்கினை காத்திருக்கு. நம்மளும் அந்த தலைவர்கள் மாதிரி மத வேஷம் போடலாம், வெளியில வேஷம் போடலாம், தேவனை கேலி செய்யலாம், ஆனா மனசாட்சிக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செய்தால் பரிசுத்தாவிக்கு நேர் விரோதமாக செய்கிற பாவம். நான் சொல்லலை இப்போ ரெண்டு மூணு பாவம் செஞ்சவொன்னா அப்படி செஞ்சாயிரோன்னு இல்லை. ஒருவேளை எந்த பாவமும் அப்படிக்கு அதுக்கு நேராக டைரக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துணிகரமான பாவங்கள் அந்த எல்லைக்கு பெரும் பாதகத்தை செய்கிற அளவுக்கு பள்ளத்தில் நம்மளை தள்ளி விட்டுரும், தள்ளி விட்டுரும். ஆகவே துணிகரமான பாவம் பயங்கரமாக எவ்வளோ ஜபிக்கணும். தேவவீது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து மிகுந்த வியாகுலப்பட்டு ஜபிக்கிறார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனே இதை ஜபிக்கணும்னா நீங்களும் நானும் என்னங்க, நடுநடுக்கத்தோடு அந்த மன்னிக்க முடியாத துணிகர் பெரும் பாதகத்துக்கு நான் தப்பணுமே. அவர் கேட்கறதும் பாருங்களேன், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காரும். அப்படின்னா என்ன, விளக்கினா என்ன அர்த்தம், நான் அதை நோக்கி ஓடுறேன், என் இருதயம் அதை நோக்கி தீமை செய்ய துடிக்குது, என் நெஞ்சமேன்ற மாதிரி என்னை அதை நோக்கி ஓடுறேன், பள்ளத்தில் உளுந்துருவோம் போகிறேன், வெறி பிடிச்ச குதிரை மாதிரி அங்கே ஓடுறேன். ஐயா எனக்கு தாட்டையினால் பிடிங்க, ஐயா அதுலேருந்து என்னை விளக்குங்க, ஐயாவுடைய கிருபை என்னை மேற்கொள்ளட்டும், ஐயாவுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை இல்லைங்களா. மனிதர்கள் மூலமாக, வெளியின் சாதனங்கள் மூலமாக, சபையின் பிரசங்கத்தின் மூலமாக, உம்முடைய மக்களின் மூலமாக, சூழ்நிலை மூலமாக, கட்டுப்பாடு பெற்றோர்கள் மூலமாக என்னை காத்து கொள்ளுங்க. ப்ரிவெண்டிங் கிரேஸ் வேணுமே எனக்கு. அது மாத்திரம் இல்லை, என்னை ஊக்குவிக்கிற, எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆதரிக்கிற கிருபை வேணும். எனக்கு உள்ளுக்குள்ளேயே அதுக்கு விரோதமாக அதை ஆட்கொண்டு அதோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அது ஒருபோதும் அந்த நிலைமைக்கு போகாதபடிக்கு, ஏன்னா அப்படித்தான் நான் ஓடுவேன். அது எவ்வளோ பெயர் பாவோன்றது எனக்கு தெரியும். அதான் உம்முடைய அடியேனே, ஏன்னா உங்களுடைய நாமத்தை நான் சுமக்கிறேன், அந்த பாவத்தை நான் செஞ்சேன்னா உங்களுடைய நாமத்துக்கு எவ்வளோ அவமானம் வரும். ஏதோ உங்களுடைய அடியேனாக இருந்து செய்கிறது, மற்றவங்க செய்கிறதே நீ பயங்கரமாக வாங்குவீர், உங்களுடைய அடியேன்னு சொல்லிக்கிட்டு செஞ்சதுக்கு என்ன வாங்குவீர். துணிகரமான நம்மெல்லாம் உள்ளத்தில் ஜெபிக்க வேணாமா, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். பெரும் பாதகம், இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சோ நரகத்துக்கு போகிற பாதகம், பரிசுத்தாவிக்கு சத்தியத்துக்கு மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிற பாதகம் இருக்கே, ஐயோ வாழ்க்கையே நரகாயிடுமே இந்த வாழ்க்கையில். யூதாஸ் மாதிரி நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, பெரும் பாதகம், நீங்களும் நானும் ஆயிட முடியும் அப்படி. அதுக்கு தப்பணும்னா இந்த ஜபத்தை நாம் செய்வோம், உள்ளத்துலேருந்து செய்வோம்.